தேவனுடைய குமாரனே, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்முடைய சுதந்திரத்தின் நடுவில் உலாவறதுக்காக ஸ்தோத்திரம். சபை நடுவில் உலாவறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மாறாத தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, பரிசுத்த ஆவியான தேவனே, நீரங்களை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி ஐயா. ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் இன் தி மிட்ஸ் ஆஃப் அஸ் ரைட் நவ் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இன்பமானதையா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு மேலானதையா. ஆண்டவரே உம்முடைய சமூகம் இன்பமானது, இன்பமானது, இன்பமானதையா, இன்பமானது, இன்பமானது. வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை பார்க்கிறோம், உம்முடைய பிரகாரங்களிலே செல்லுகிற, உம்முடைய சமூகத்திலே இருக்கிற ஒரு நாள் நல்லதப்பா எங்களுக்கு, ஒரு நாள் நல்லது, ஒரு நாள் நல்லது. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர், போதிக்கிற தேவ ஆவியானவரே, எங்களுக்கு உணர்த்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, தேவ வாக்கின்படி வாழ வைக்கிற தேவ ஆவியானவரே, ஓ ஹோலி ஸ்பிரிட், எங்களுக்கு போதியுங்கப்பா, எங்களுக்கு போதியுங்க, எங்களுக்கு கற்றுதாரு, எங்களை உணர்வுள்ளவர்களாக சத்திய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற உத்தமமான இருதயத்தை எங்களுக்கு தாரு. ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தந்த பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். You may be seated, please. கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் தெரிந்து கொள்வோம். எரேமிய தீர்க்கதரிசியின் புத்தகம், எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாம் வாசிக்கிறோம்.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மட்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமா செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
ஒரு நாள் ஆண்டவர் எரேமியா என்கிற தீர்க்கதரிசியை ஒரு குயவன் வீட்டுக்கு போகும்படி சொன்னார். எரேமியா போகிறார். அந்த வீட்டிலே ஒரு குயவன் களிமண்ணாலே ஒரு பாத்திரத்தை வரைந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த பாத்திரத்தை வரைந்து கொண்டு இருக்கும் போது அவன் கைகளிலே அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. அப்ப தேவன் அதை வைத்து நிறைய தீக்கிரசி மூலமாக தன் ஜனங்களுடைய நிலைமைகளை, இஸ்ரவேல் ஜனத்துடைய நிலைமை பின்மார்க்கமாய் போன சோரமாய் போய்விட்ட தன் ஜனத்தை குறித்து தேவன் இந்த காரியத்தின் மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் உபமைகளாலே பேசுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நான்கு சுவிசேஷங்களை நாம் வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு அதிகமான உபமைகளை பேசியிருக்கிறார். படிக்காத பாமர மக்களும் விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள தகுதாக ஆண்டவர் இயேசு
உவமைகளாக பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே உவமைகளால் என் வாயை திறப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டிலே இயேசு அநேக உவமைகளை ஜனங்களுக்கு சொல்லி சத்தியத்தை போதித்தார். ஃபார் எக்ஸாம்பிள், மற்ற 13 அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அந்த 13 அதிகாரம் முழுவதுமே உவமைகளாலே நிறைந்திருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உவமைகள் இலகுவாக, இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், நாம் இலகுவாக புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் எரேமியா பார்த்து சொன்னாரு, டே அந்த குயவன் வீட்டுக்கு போகணும் சொல்லி. சோ அங்கே அவன் போய் பார்த்து கொண்டு இருக்கும் போது அவன் குயவனுடைய கையில் இருந்த அந்த மண் பாண்டம் அது கெட்டுப்போச்சு. அப்ப ஆண்டு சொன்னாரு, இப்படியாக என் ஜனங்கள் இருக்கிறார், கெட்டுப்போன ஒரு பாத்திரமாக இஷ்டவ ஜனங்கள் இருக்கிறார், கெட்டுப்போன அந்த பாத்திரத்தை எரிந்து விடாமல் வீசி விடாமல் அதை வேறே ஒரு பாத்திரமாக வணைய முற்படுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் மண்பாண்டங்களை குறித்தா கவலையாக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் தன்னை ஒரு குயவனுக்கு ஒப்பிடுகிறார், தேவன் தன்னை ஒரு குயவனுக்கு ஒப்பிடுகிறார், இஷ்டத ஜனங்களை குயவன கையில் இருக்கிற களிமனுக்கு ஒப்பிடுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கரத்தில் இருக்கிற களிமண், தேவன் தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி நம்மை ஒரு பாத்திரமாக வணைகிறார் வணைகிறார் வணைகிறார். ஒரு குயவனுடைய வேலை என்ன? வணைகிறது. ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணிகிறதுக்கு முன், ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வணிகிறதுக்கு முன் அவனுக்குள்ளே என்ன பாத்திரத்தை வணிகிறது என்றும் அது எப்படி வணிக வேண்டும் என்கின்ற ஒரு பிக்சர், ஒரு படம் அவனுக்குள்ளே இருக்கு. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணத்தின் வடிவம் தான் அவன் கைகளில் இருக்கிற அந்த களிமண் ஒரு பாத்திரமாக வெளிவருகிறது. ஆகவே நான் சொல்லுவேன், நாம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு வரைபடம், ஒரு பிக்சர் நம் ஆண்டவருடைய கரத்திலே இருக்க தேவனுக்குள்ளே இருக்கிற தேவன் தான் விரும்புகிறபடி நம்மை வணிய விரும்புகிறார். ஆண்டவர் நான் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய உள்ளத்துக்கு ஏற்றபடி நம்மை மாற்ற விரும்புகிறார், நம்மை வணிய விரும்புகிறார். எதற்காக தெரியுமா? தனக்கு ஏற்ற ஒரு உகந்த பாத்திரமாக மாற்ற தேவன் என்னை வணைகிறார். நான் ஒரு காரியம் சொல்ற கேளுங்க, நம் எல்லோருமே ஒரிஜினல், நமக்கு எல்லாருக்குள்ளே ஒரு ஒரிஜினல் சுபாவம் இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம் எல்லோரும் எப்படி இருந்தோம் என்பது நமக்கு தெரியும். மனம் திரும்ப அனுபவத்துக்குள்ள வருவதற்கு முதல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். அதுதான் நம்முடைய ஒரிஜினல் சுபாவம். ஆனால் இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரின் கரத்திலே நான் வரும்போது தேவன் என்னை வேறே ஒரு பாத்திரமாய், தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய், தான் விரும்புகிற ஒரு பாத்திரமாய், தன்னுடைய உள்ளத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக தேவனே நம்மை வணைகிறார் வணைகிறார் வணைகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை வணைய தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். இந்த வணிகிற அனுபவம் சில நேரத்தில் கடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த பாத்திரத்தை வணைந்து அவன் சூளைக்குள்ள வைத்து அதை எடுப்பான். நமக்கும் சிற்சில வேலைகளிலே அக்கினி சூளைக்குள்ள போற சில அனுபவங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். சில நேரத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், அப்படியான நேரத்தில் ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், ஊக்கமாக செபிக்கிறேன், வார்த்தைகளை வாசிக்கிறேன், ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு இந்த அக்னி சூளை போன்ற அனுபவங்கள் என்று சொல்லி சில நேரத்தில் நாம் புலம்புகிறோம், அல்லது ஒரு வேளை தேவன் நோக்கி நாம் கேள்வி கேட்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னை கவனிங்க, தேவன் தான் வணைய விரும்புகிற பாத்திரம் எல்லாவற்றையுமே சில அக்னி சூழலுக்குள்ளே போட்டு தான் எடுக்கிறார். அது ஏன் தெரியுமோ? நம்முடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு, நம்மை மாற்றுவதற்கு, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் சுபாவங்களை மாற்றி தெய்வீக சுபாவம் தேவ சாயல் நமக்குள்ளே வருத்தக்கதாக தன்னுடைய குமார சாயல் சாயல் நமக்குள்ள வரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை சிற்சில வேலைகளிலே சில கடுமையான சூளைக்குள்ளே நம்மை போட்டுத்தான் எடுக்கிறார். ஆனால் ஒரு காரியம் என்ன நிச்சயம் தெரியுமோ, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையாக இருந்தாலும் அக்னி சூளையாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவகுமாரன் உலாவி அந்த 4 பேரை விடுதலாக்கிறாரே, அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆகவே அக்னி சூளையின் மத்தியிலே உலாவி அந்த 4 தேவ அந்த 3 தேவதாசர்களை விடுதலையாக்கின அதே ஆண்டவர் நாம என்ன கடுமையான அனுபவத்துக்குள்ளே கடந்து சென்றாலும் என்ன கஷ்டமான சூழலுக்குள்ளே போனாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற நிச்சயமும் விசுவாசமுமே நம்மை பாதுகாக்கும், நம்மை உறுதியாக காலூன்று நிற்க வைக்கும். ஆனால் என்னுடைய பிழையின் நிமித்தம், என்னுடைய தவறு நிமித்தம் நான் தேவனை விட்டு விலகி மனம் போல வாழ்ந்து அல்லது மறைமுகமான பாவங்களிலே இருந்து அதன் அடிப்படையிலே வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பாடுகளுக்கு தேவன் பொறுப்பாளியே அல்ல, அது நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வழி. அப்போ இதற்கு தேவன் பொறுப்பாளி அல்ல, ஆனால் சத்தியத்தின்படி வாழுகிற உத்தம மார்க்கத்தால் தேவனை நம்பி ஆண்டவரை விசுவசித்து ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்விலே நெருக்கமான இடுக்கமான கஷ்டமான காரியங்கள் வரும்போது, நேரங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போதும் தேவன் அவங்களோடு கூட இருந்து அவளை பாதுகாக்க வல்லவராயிருக்கார். அதே நேரத்தில் ஆண்டவர் அங்கே வைத்து நம்மை வணிகிறார், நம்மை மாற்றுகிறார். அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு காரியம் சொல்ற, தயவு செய்து கேளுங்கள். இன்னைக்கு பலர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பல வருஷங்கள் கடந்து போனாலும் உள்ளான வாழ்க்கையில் உள்ளே ஒரு உணர்வு இல்லை, அவித உள்ளே வெறுமா அகந்தைகள் பிடிவாது. அப்படிப்பட்ட சுபாவங்கள், அப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைப்பதற்காகவே சில நேரத்தில் நம்மை அக்னி சூளை போன்ற அனுபவத்துக்குள்ளே தேவன் கடன் செல்ல வைக்கிறார். ஏன் தெரியுமா? நம்மை தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்காக. நாம் இருக்கிற வண்ணமாகவே இருந்துவிட்டால், நாம் இருந்தது போலவே இருந்துவிட்டால் தேவன் நோக்கம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற, தேவனை நாம் கிட்டி சேர முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் நம்மை சில நேரங்களில் கடினமான பாதையிலே நடத்தி செல்கிறார். ஏனென்றால் நம்மை வணங்குவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக. இது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இந்த குயவன் தன் கையிலே அந்த மண் பாண்டத்தை வைத்து வணைந்து கொண்டு இருக்கும் போது அந்த பாத்திரம் குயவனை பார்த்து கேட்காது, ஏனதான் என்னை தட்டுறாய், ஏன் உடைக்கிறாய், இது இப்படி இருக்கட்டும், விடு, கொஞ்சம் நீண்டு இருக்குது, கொஞ்சம் தட்டியா இருக்குது அல்லது மொட்டியா இருக்குது, விடு அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரம் இந்த குயவனை நோக்கி பார்த்து ஒன்று கேட்காது, பேசாது. அப்படியா இருக்கிற போதுதான் அந்த குயவன் அந்த பாத்திரத்தை சரியான கோணத்திலே தான் விரும்புகிற பண்ணமாக அதை வணைந்தெடுக்க முடியும். அவங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வணைகிற வேளையிலே ஆண்டவரை பார்த்து நாம் கேள்வி கேட்கிறதும் அல்லது ஆண்டவருக்கு நாம் ஐடியா கொடுக்கிற காரியங்களை நாம் தவித்துக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கும். ஆகவே சொல்ல போகையில் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவ கரத்தில் நம்மை பூரணமாக ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை வணிந்து வடிவமைத்து தான் விரும்புகிற ஒரு பாத்திரமாக மாற்ற முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். இன்றைய செய்தியின் தலைப்பு பயனுள்ள பாத்திரம், a useful vessel, not a useless vessel, but we have to become as a useful vessel. ஆண்டவருக்கு, தேவாதி தேவனுக்கு, நம்மை சிருஷ்டித்த தேவாதி தேவனுக்கு நாம் எல்லோரும் ஒரு பயனுள்ள பாத்திரங்களாக மாற வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற பாத்திரங்களாக மாற வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களாக மாற வேண்டும். ஆகவே தேவன் தான் விரும்புகிறபடி வணைய, தான் விரும்புகிறபடி மாற்ற, நம்மை உருவமைக்க நாம் நம்மை பூர்ணமாக தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஆகவே சில நேரத்தில் நான் முதல் சொன்னது போல நமக்குள்ளே இருக்கிற விருமாப்புகளோ அகந்தைகளோ பிடிவாதங்களோ பெருமைகளோ இவைகளை ஆண்டவர் உடைக்கிறதுக்காகத்தான் சில நேரத்தில் நம்மை கடினமான பாதைக்குள்ளே நடத்தி செல்கிறார் என்பதை நான் உண்மையாக சந்தித்தபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லாது போனால் நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு இடம் அது. நம்ம சுபாவம் அபத்தி பிரிவின் கேட்டால் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை நம்புவோம், ஆனா நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வழி. ஆகவேதான் ஆண்டவர் சில நெருக்கமான பாதையிலே நம்மை விடுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கவனிங்க, தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன், ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆடுக்கு பின்னாலும் தெரிஞ்ச அவனை கூப்பிட்டு தன் சகோதரர்கள் மத்தியிலே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். என்றைக்கு அபிஷேகம் பண்ணினாரோ அண்டையில இருந்து அவரது வாழ்க்கையில அலைச்சல் தான் பார். பல வருடங்கள் வனாந்திரத்திலே அவன் படாத பாடுகளை பட்டான், பல கஷ்டங்களுக்குள்ளே போனான், தன் உயிரை கையில பிடிச்சு கொண்டு அங்கொரு நாள் இங்கொரு நாள் மலை என்றும் குகை என்றும் குண்டுகள் என்றும் வனாந்திரங்கள் என்றும் அவன் அலைந்து தெரிந்து 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 அலைந்து கொண்டே இருந்தான், அலைந்து கொண்டே இருந்தான். ஆனால் இன்றைய வேறு வெளிச்சத்திலே நான் பார்க்கிறேன், அன்றைக்கு அவன் அலைந்த அப்படிப்பட்ட அலைச்சல் தான் அவனை எதிர்காலத்திலே இஸ்ரவேலிலே ஒரு மகிமையான தேவன் குறிப்பிடுகிற மத்திய பிற்காலத்திலே பின்வாங்கி போன ராஜாக்களுக்கு முன்மாதிரியாக வைக்க தாவீது ராஜாவை இந்த மலைகளிலும் குகைகளிலும் வனாந்திரங்களிலும் கடினமான சூழ்நிலையிலே நெருக்கமான காலகட்டத்தில் வைத்துதான் தேவன் தாவீதை பயிற்றுவித்தார், பழக்குவித்தார். சொல்ல போனால் இஸ்ரவேலை ஆளத்தக்கதான் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக தேவன் தாவீதை அரியணையில் வைத்து பதப்படுத்தவில்லை, தேவன் தாவீதை வனாந்திரங்களிலும் குகைகளிலும் வைத்து ஆண்டவர் தன் ஜனங்களை ஆளத்தக்க ஒரு ஒரு சரியான பாத்திரமாக வளைந்தெடுத்தது தாவீதை வனாந்திரத்தில் வைத்துதான். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, அவருக்கு பின்னாலே வந்த எந்த ஒரு ராஜாவும் இந்த அனுபவத்துக்குள்ள போயிருந்த அவங்க எல்லாம் உடனடியாக அரியணைக்கு வந்தவர்கள். ராஜா மறிக்க அவருடைய குமாரம் வருவார், அவருடைய சந்ததி அப்படியே வந்துட்டு தகப்பன் மறிக்க மகன் வருவார் சிங்காசனத்தில். ஆனா தாவீது வாழ்க்கை அப்படி இருக்கு, பல வருஷங்கள் வனாந்திரத்தில் பல நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் குறைவுகள் பாடுகள் கைவிடப்பட்ட நிலைமைகள், அப்படிப்பட்ட நிலைமையில இருந்துதான் அவன் வந்தா சிங்காசனத்துக்கு. ஆகவே அவன் ஒரு பண்படுத்தப்பட்ட பாத்திரமாய், தேவனால வணியப்பட்ட ஒரு வல்லமையான பாத்திரமாய், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக அவன் சிங்காசனத்துக்கு வந்து 40 ஆண்டுகள் தேவ ஜனத்தை அவன் ஆண்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, இஸ்ரவேலிலே இந்த கோல்டன் ஏஜ் சொன்னால், அதாவது பொற்காலம் சொன்னால், சலமோனுடைய காலம் அல்ல, இஸ்ரவேலுக்கு பொற்காலம் அது தாவீது காலம். ஆனால் இஸ்ரவேல் ராஜ்யத்திலே சலமோனுடைய காலத்திலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லையா, கற்களை போல சலமோன் வெள்ளியை குவித்து வைத்தான்னு சொல்லப்பட்டது. எல்லாவற்றையும் பொன்னால செய்தான், ஆலயம் உள்ளுக்கு முழுக்க பொன்னாலே, தன்னுடைய அரண்மனை எல்லாம் பொன்னாலே, தான் விரும்பினதை எல்லாம் செய்தான். காரணம் என்ன தெரியுமா, அவனுக்கு பொன் பொண்ணாக வந்துட்டே இருந்தது, கோல்டு வந்து வந்துட்டே இருந்தது, தாளந்துகள் தாளந்தின் அடிப்படையில் அவனுக்கு வந்துட்டே இருக்குது வந்துட்டே இருக்கு. ஆகவே அவன் காலத்திலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை. ஆனாலும் இஸ்ரவேலுக்கு பொற்காலம் அது தாவீது காலம். எனக்கு அறிவானவர்களே, அந்த அளவுக்கு மகிமையான ஒரு ராஜ்யத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கத்தக்கதாக மலைகளிலும் குகைகளிலும் வனாந்திரங்களிலும் வைத்து தேவன் அவனை பண்படுத்தி தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வரைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவ ஜனமே, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம். ஆண்டவர் தான் விரும்புகிற விதமாக நம்மை வணைய நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நாம் நிறைவேற்ற முடியும். ஆகவே ஆண்டவருக்கு நாம் எல்லோரும் ஒரு பயனுள்ள பாத்திரங்களாக இருந்தே ஆக. சரிபட கௌரி, வாட் இஸ் ஸ்பெஷல் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்விலே இருக்கிற விசேஷம் தான் என்ன? படித்திருக்கிறோம், ஒருவேளை பட்டம் பெற்றிருக்கலாம், அல்லது பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், நல்ல கார் இருக்கலாம், நகை இருக்கலாம், பட்டு பருத்தி கல்யாணம் கட்டியிருக்கலாம், பிள்ளைகளை பெற்றிருக்கலாம், படிக்க வைத்திருக்கலாம். இது எல்லாம் ஆண்டவர் அறியாத அவபிசுவாசிகள் கூட இதெல்லாம் செய்கிறார்களே, அவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார்களே. அப்படியானால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆகவேதான் நான் உங்களை சொல்றேன், கருமானவர்களே, தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நாம இருந்து ஆண்டவருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருப்பதை தவிர இந்த வாழ்க்கையில நம்முடைய மேன்மைதான் என்ன? நாம் என்னத்தை காண போகிறோம்? வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம்? போகும்போது எதை கொண்டு போக போறோம்? ஆகவே நான் சொல்லுறேன், ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருப்பது தான் ஒரு மேன்மையான வாழ்வு, அதுதான் வல்லமையான வாழ்வு, அதுதான் ஜீவனுள்ள வாழ்வு, அதுதான் நமக்கு தேவையான வாழ்வு. அதை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நாம வாழ்வுமாக இருந்தால், உலகத்துக்கு ஏற்றபடி நாம் வளைந்து கொடுப்பமாக இருந்தால் தேவனுடைய நோக்கத்தை நாம் விட்டுருவோம், தேவனுடைய நோக்கத்தை நாம் விட்டுருவோம். இது ஒரு காரியம் சொல்லி நான் கடந்து போற கவனி, இந்த குயவனுடைய கையிலே தான் சொன்னது போல ஒரு களிமண்ணை அவன் வணங்குற போது அவனுக்கு என்ன பாத்திரம் என்று சொல்லி அவனுக்கு முதலே ஒரு நடைபெற விருக்கும் சொன்னேன். இப்ப என்ன கவனிக்க, ஆனால் அந்த கையிலேயே அந்த களிமண் கெட்டு போயிட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோமே. அர்த்தம் என்ன? அந்த குயவன் அவன் விரும்பின அந்த தோட்டத்திலே, அந்த குயவன் விரும்பின அந்த பாத்திரமாக அதை வணைய முடியாமல் போய்விட்டபடியால் அது கட்டு போன பாத்திரமாக மாறுகிறது. ஆகவே நான் சொல்லவாறு என்ன தெரியுமோ, என்ன கவனிங்க, யார் யாரெல்லாம் தேவனுடைய நோக்கத்தை கோட்டை விடுகிறார்களோ, யார் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு விடுகிறார்களோ, யார் யாரெல்லாம் தேவனுடைய விருப்பத்தை விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு கெட்டு போன ஒரு பாத்திரம் போல இருப்பார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாக நீயும் நானும் மாற வேண்டும் என்று தேவனுடைய நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் அன்பாக நான் புத்தி சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு நல்ல குயவன், நாம் அவருடைய கையில் இருக்கிறோம். தேவன் நம்மை வரையட்டும். தேவனுக்கு பிரியமான, ஆண்டவருக்கு ஏற்ற, தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நாம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரார். இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், 2 தீமோத்தேயு 2 அதிகாரம், எல்லாரும் பாருங்க சீக்கிரமா, 2 தீமோத்தேயு 2 அதிகாரம், அதிலே நாம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போறோம். 2 அதிகாரம் படிங்க, ஒரு பெரிய 20 வசனத்திலே படி.
ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்ல,
பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல்
மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு.
அவைகளில் சில கனத்துக்கும் சில
கனவினருக்கும். என்ன கவனிங்க, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம் உண்டு, அங்காலே மரமும் மண்ணுமான பாத்திரம் உண்டு. சில கனத்துக்குரிய பாத்திரம், சிலது கனவீனத்துக்குரிய பாத்திரம் சொல்லுது. ஆகவே ஒரு வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாகவும், மரமும் மண்ணுமான பாத்திரம் கனவீனமான பாத்திரமாக காணப்படுது. எங்கே? ஒரு வீட்டிலே. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இப்ப கேள்வி என்னவென்றால், நாம் கனமான பாத்திரமா அல்லது கனவீனமான பாத்திரமா? நாம் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமா அல்லது மரமும் மண்ணுமான பாத்திரமா? எஜமான கையிலே நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. எனக்கு அறிமானவர்களே, கனத்துக்குரிய பாத்திரம் அது, தேவன் பாவிக்கிற பாத்திரம் அது, பயனுள்ள பாத்திரம் அது, கனத்துக்குரிய பாத்திரம் இஸ் ஓனரபிள் வெசல், இட்ஸ் எ யூஸ்ஃபுல் வெசல். இதை நீயும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் அறிவாரு, நம்முடைய மனசாட்சியும் அதற்கு சாட்சி. இப்ப என்ன கவனிங்க, நாம் ஆண்டவனுடைய கரத்திலே, தேவனுடைய கரத்திலே, பரம குயவனுடைய கரத்திலே நாம் பயனுள்ள பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். ஒரு வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம், அதே நேரத்தில் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. எல்லா பாத்திரமும் ஏதோ ஒரு தேவைக்காக நாம வைத்திருக்கிறோம். ஹலோ, நம்ம வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. நீங்கள் வசிக்கிற வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. எல்லா பாத்திரமும் ஏதோ ஒரு தேவைக்காக நாம வைத்திருக்கிறோம். ஆனால் ஆனால் இன்னைக்கு நீங்க பாதிக்கிற ஒரு கிளாஸ் உடஞ்சி போச்சுன்னு வை, என்ன செய்வோம்? அதை பத்திரமா வீட்டில் வச்சிருப்போம், உடனே அதை தூக்கி வெளியில குப்பை தொட்டிக்கு போடுறோம். ஏன் தெரியுமா? இட் இஸ் எ யூஸ்லெஸ் வெஸ்ஸல், இது பிரயோஜனம் இல்லாத பாத்திரம். ஆகவே இது வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தேவையில்லை. இது வெளியில அப்புறப்படும். டீ குடிக்கிற கப் உடஞ்சி போச்சுன்னு வையுங்க, வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருப்போம். இல்ல, அது என்ன செய்வோம்? உடனே அதை அப்புறப்படுத்துவோம். ஏனென்றால் இந்த பாத்திரத்தினாலே நன்மை இல்லை, பிரயோஜனம் இல்லை. எனக்கு அறிவான தேவோட ஜனமே, யோசித்து பார். இன்னைக்கு நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாக, நாம் எல்லோரும் தேவனுடைய வீடாகிய சபையிலே தேவனுக்கு முன்பாக ஒரு பாத்திரங்களாக இருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற பாத்திரங்களாக நாம் இருக்கிறோம். நாம் எல்லோரும் தேவனுடைய கரத்தில் பயனுள்ள பாத்திரங்களாக இருக்கிறோமா, அல்லது பயனில்லாத பாத்திரங்களாக இருக்கிறோமா? பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமாக இருக்கிறோமா, அல்லது மரமும் மண்ணுமான பாத்திரமாக இருக்கிறோமா? என கருமான தேவனுடைய ஜனமே, சிந்தித்து பார், யோசித்துப்பா. இன்றைய என்னுடைய செய்தியின் இந்த நோக்கம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும், ஒரு பயனுள்ள பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்க கூடாது, நம்முடைய காலத்தை நாம் வீணாக்க கூடாது. நான் அங்கே இன்று காலை அங்கு கேள்வியில சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. இந்த நாட்களில் அதிகமாக நான் யோசிக்கிற ஒரு காரியம், எல்லோருக்கும் தெரியும், வேதத்திலே ஜீவ புஸ்தகம் சொல்லப்படுது. அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. இப்ப வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு எப்போவுமே சொன்னால் பின்பாடு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதை கண்டேன் அப்படின்ட்டு. அங்க ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். ஆகவே இந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிற பெயர் தான் நமக்கு பரலோக பாஸ்போர்ட். அந்த ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாத எவனும் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, என்றைக்கு நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோமோ, அன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பேரை எழுதுகிறார். ஏனென்றால் நாம் பரலோகத்தின் பிள்ளைகள், பரம பிதாவின் பிள்ளைகள் என்கின்ற முத்திரையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே நாம் ரட்சிக்கப்படும் போது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்படுறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இன்னமும் ஒரு புத்தகம் உண்டு, அந்த புத்தகத்தில பேர் என்ன தெரியுமோ? ஞாபக புஸ்தகம். மறந்துடாதீங்க, ஞாபகத்துல வைங்க. இந்த ஞாபக புஸ்தகம் என்ன? அதுதான் நம்முடைய வாழ்விலே அன்றாடம் தேவன் எழுதுகிற டைரி. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாம நம்பாட்டா விடுங்க. நான் சொல்றது சத்தியம் என்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியும் நான் என்ன பேசுறது, என்ன கவனிங்க. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு டைரியை வைத்திருக்கார். ஒருவேளை நமக்கு டைரி எழுதுற வழக்கம் இல்லாமல் இருக்கலாம், பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அடித்து சொல்லுவேன், என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றில இருந்து ஆண்டவர் நமக்கும் ஒரு ஞாபக புஸ்தகத்தை, ஒரு டைரியை எழுதிட்டே இருக்கிறார், எழுதிட்டே இருக்கிறார், எழுதிட்டே இருக்க மறந்துடாது. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உடைய காலத்தை வீணாக்காத, உன் நேரத்தை வீணாக்காத. தேவன் உனக்கு கொடுத்திருக்க சுகம், பலம், வாய்ப்பு, வசதி, அறிவு, ஆற்றல், அந்தஸ்து, பொருள், பணம் ஒன்றை வீணாக்காத. ஏனென்றால் உனக்கு ஒரு டைரி இருக்குது, உனக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்குது. புத்தகங்கள் திறக்கப்படும். அந்த புத்தகத்திலே நீ ஆண்டவருக்காகப்பட்ட பிரயாசம், ஆண்டவருக்கென்று செய்த காரியங்கள், கர்த்தருக்கென்று செய்த ஊழியங்கள், ஆண்டவருக்கென்று செலவழித்த நேரங்கள், ஆண்டவருக்கென்று பட்ட பிரயாசங்கள், தேவனுக்கென்று செய்த ஊழியங்கள் அனைத்தும் ஒன்றும் தவறாமல், ஒன்றும் தவறாமல் அனைத்தும் அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அதில் எழுதப்பட்டிருக்கபடியே அவன் பலனடைவான். வெளிப்படுத்துற விசேஷம் என்ன வார்த்தை முடிகிறது? இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி. ஆகவே நாம் படுகிற பிரயாசங்கள், நம்முடைய ஊழியங்கள், சகல கிரியைகளும் ஜீவ ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. என கருமான தேவ ஜனமே, காரியம் இப்படி இருக்க, சத்தியம் இப்படி இருக்க, தேவோட வார்த்தை இப்படி சொல்ல, நாம் காலை எழும்பினால் மாலை வரைக்கும் இந்த பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது சரியா? நீ யோசித்து பாரு, நீ தேவனுடைய பிள்ளையா அல்லது இந்த பூமிக்குரிய பிள்ளையா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்காயா? உனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறதா? அப்படியானால் நாம் எதை தேடுகிறோம், எதை யோசிக்கிறோம், எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், எதை நம்முடைய உள்ளம் நாடுகிறது, எதை நம்முடைய இதயம் அதிகமாக விரும்புகிறது? நாம் கேளாத செய்தி இல்லை, நாம் பார்க்காத ஊழியக்காரன். ஆனால் காலை நித்திரையாலே நாம் எழும்பும் போது, மாலை திரும்பாதே படுக்கைக்கு நாம் போகும் வரைக்கும், எதை நாம் செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், எதை தேடுகிறோம், எதை நாடுகிறோம், எதை சிந்திக்கிறோம், எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், உடைய மனசாட்சி தொட்டுப்பார். கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டான கீழானவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3:1-2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே பூமிக்குரியவன் பூமிக்குரியவளை தேடுறான், பரத்துக்குரியவனோ பரத்துக்குரியவளை தேடுறான் வேத வசனம் சொல்றது. ஆகவே நாம் எதை தேடுகிறோம் என்பதை வைத்தே நாம் எதற்கு சொந்தக்காரர் எங்க போறோம் என்பதை நாம் நிர்ணயிக்க முடியும். நம்முடைய நோக்கம் என்ன, நாம் எதற்காக வாழ்கிறோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்றது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுது. ஐயா, யூஸ் யுவர் டைம், யூஸ் யுவர் டேலண்ட். ஏன்னா நாட்கள் பொல்லாதாக இருக்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்து. உன் காலம் ஒவ்வொரு நாளும் போக போக போக, ஒவ்வொரு வருஷம் போக போக போக, நம்முடைய காலம் குறுகி கொண்டே போகுது தெரியுமா உனக்கு? எப்ப நீ வாலிபனாக இருக்க போறதில்லை, உனக்கும் ஒரு வயோதிபம் வரும். நான் கொஞ்ச காலத்துக்கு முதல் நல்லா என்ன வயசு போனவங்களை பார்த்தா யோசிப்பேன், ஓஹோ ஒரு நாளைக்கு நானும் இப்படி வருவேன் சொல்லி. இந்த பாருங்க, போன இப்பதான் என்ன நியூ இயர் சர்வீஸ், கிறிஸ்துமஸ் சர்வீஸ் வச்சு முடிச்சது போல இருக்கு. இப்ப பார்த்தா திரும்ப 11 வந்திருக்காங்க, ஒரு ஆண்டு போய்கிட்டே இருக்கு. ஐயா, ஆண்டு போனா பரவாயில்ல, ஒரு வயசும் எல்லாம் போகுது. ஐயோ பாச, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதுக்கு ஒரு வழியும் இல்ல பாருங்க, அது போய்கிட்டே இருக்குது, வயசு போய்கிட்டே இருக்குது, வாலிபம் போகுது, வயோதிபம் வருகிறது, என்ன செய்யறது? ஆனால் காலத்தை பிரயோஜனப்படுத்து, உனக்கு தேவன் அளந்து கொடுத்த காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்து. ஏனென்றால் உன்னை நியாயந்திக்க போற ஒரு தேவன் உண்டு, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, தேவன் உன்னை ரட்சித்திருக்கிறார், உனக்கு சமயம் தந்திருக்கிறார், வாய்ப்பு தந்திருக்கார், வசதி தந்திருக்கார், ஆற்றல் தந்திருக்கார். ஆகவே நீ ஓடி ஓடி எதற்காக உழைக்கிறாய், எங்கே போகிறாய், என்ன செய்கிறாய், உன் முடிவு என்ன? பைபிள் சொல்லுது, விவேகி தன் நடைகளில் எல்லாம் கவனமாக இருக்கான். தன் அன்றாட வாழ்க்கையிலே தான் என்ன செய்கிறான், தான் எப்படி இருக்கிறான், ஒரு விவேகி தன் நடைகளை குறித்து சிந்திப்பான். பல சிந்திக்காமல் இருக்கிறோமோ என்றும் தெரியல, சீதூக்கி பார்க்காமல் இருக்கணுமோ தெரியல. ஆகவேதான் காலை வரை மாலை வரை உலகத்தவர்கள் போல நாமும் இதையோ தேடிட்டு இருக்கிறோம். யூ சீ த வேர்ல்ட் ஏழு இந்த மார்னிங் 5 o'clock 5 மணிக்கு நீங்க வெளியில போவீங்களா இருந்தால் ரொம்ப பிஸியா இருக்கு இந்த உலகம். கார்கள் எல்லாம் வேக 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 வேகமாக போகுது, சீக்கிரம் எல்லாம் நிறைஞ்சு போயிருக்குது. எங்கே போகுது இவ்வளவு வாகனங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு வேகமாக சாரவாரியாக எங்க போய் கொண்டிருக்காங்க? அவங்க எதையோ ஒன்று தேடிக்கொண்டிருக்காங்க, காலை இருந்து மாலை வரைக்கும் எதையோ ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேடுகிறார்கள், 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 தேட வேண்டியவரை தேடாமல் உலகத்துக்குரிய தேடிட்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் வரும், தொப்பொண்டு கண்ணை மூடிட்டு போடுவாங்க. ஐயா அம்மா, நான் இந்த கதையை சொல்றேன், கொஞ்சம் சிந்திச்சுப்பார். ஒரு நிலவு என்ன, உன்னை தேவன் ஒரு மேன்மையான நோக்கத்தோடு ரட்சித்தார், உன்னை தேவன் ஒரு மேன்மையான நோக்கத்தோடு அழைத்தார். அந்த நோக்கத்தை விட்டுவிடா, அந்த நோக்கத்தை இழந்து விடா. நீ தேவனுடைய கரத்தில் பயன்பட வேண்டிய ஒரு பாத்திரம், நீ தேவனுக்கு தேவையான ஒரு பாத்திரம். தேவன் உன்னையும் பயன்படுத்த முடியும், தேவன் உன்னையும் பாதிக்க முடியும். நான் ஒன்று சொல்லட்டுமா, தேவனாலே பயன்படுத்தப்பட முடியாத எந்த ஒரு பாத்திரமும் இருக்கவே முடியாது. உலகம் ஸ்டாண்டர்டை பார்க்குது, உலகம் படிப்பை பார்க்குது, உலகம் பதவியை பார்க்குது, பட்டத்தை பார்க்குது, வசதியை பார்க்குது, ஆற்றலை பார்க்குது, அறிவை பார்க்குது. ஆனால் தேவனோ உன் உள்ளத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். நீ உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தால் தேவன் உன்னையும் பாவிக்க முடியும், உன்னையும் தேவன் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்ற முடியும். பாரு, வாழ்வின் மேன்மை என்ன, சிந்தித்துப்பா, யோசித்துப்பா. இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் அனுபவித்து தான் என்ன, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? தன் ஜீவனுக்கு ஈடாக ஒரு மனுஷன் எதை கொடுப்பான்? ஐயா, உன் ஜீவனுக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை மறந்துறார். உன் உயிரை காப்பாற்ற இயேசு தன் உயிரை கொடுத்திருக்கார் என்பதை மறந்துறார். மாமிசமாகிய உன்னை, மாமிசமான மனுஷனாகிய உன்னை மீட்பதற்காக தேவத குமாரன் இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தாரே, அதை மறந்து விடாதே. உன் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, உனக்காக ரத்தம் சிந்தினாரே, உனக்கு பதிலாக சிலுவையில் மரித்தாரே, நீ வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரித்தாரே, நீ தலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தன் தலையை சாய்த்தாரே, நீதி கிரீடம் சூடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் முள்முடியை சூட்டினாரே. ஜனமே சிந்தி, எதற்காக வாழுகிறோம், என்னத்தை தேடுகிறோம், எங்கே போகிறோம், எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம். நீயும் நானும் எப்படிப்பட்ட பாத்திரம் படிங்க, சங்கீதம் 31:12 சீக்கிரம் படிங்க, சங்கீதம் 31:12 படிங்க. சொல்ற வார்த்தையை பாருங்க, 31:12 நினைக்கிறேன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு
போலானே,
திரும்ப படிங்க,
செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன்,
உடைந்த பாத்திரம் போல ஆனே, உருக்குலைந்து போயிட்டு செத்தவன் போல எல்லாராலும் மறக்கப்பட்டு போனே, உடைந்த பாத்திரம் போலானே, எல்லோரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் ஒரு பயனில்லாத பாத்திரம் போல காட்சியளிக்க, உடைந்து போன ஒரு பாத்திரம் போல, விரும்பப்படாத ஒரு பாத்திரம் போல நான் இருக்கிறேன். அப்படியே நீ சொல்லுவார்ந்தால் நான் உனக்கு சொல்லுவேன், உன்னையும் உருவாக்கி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்த முடியும் என்கின்ற நற்செய்திய சத்தியத்தின்படியே நான் உனக்கு இந்த வார்த்தையை சொல்லத்தான் ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறார். உன்னையும் தேவன் பயன்படுத்த முடியும், உன்னையும் ஆண்டவர் பாவிக்க முடியும், உனக்கும் ஆண்டவருக்கு, உன்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, உன்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஆகவே நீ தேவனுக்கு தேவை என்று சத்தியத்தின்படி நான் சொல்லுகிறேன். ஐயோ பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, நான் படிக்காதவன், எனக்கு பெரிய ஆற்றல் இல்ல, இடத்துல திறமை இல்ல, இடத்துல கடித்தனம் இல்ல, என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? எஸ், எங்கே இருக்குது பைபிள் ஆண்டவர் திறமை உள்ளவர்களைத்தான் பயன்படுத்துவன் என்றும் கெட்டிக்காரர்களைத்தான் பயன்படுத்துவன் சொல்லி எங்கேயாவது ஆண்டவர் சொன்னாரோ? இல்லையே, எனக்கு கெடித்தனமே இல்லை என்றவர்களை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்காக, என்னால முடியும் என்பவர்களை ஆண்டவர் பயன்படுத்துறதாக இல்லை, என்னால் ஒன்று முடியாது, ஆண்டவர் நீர் என்னை பயன்படுத்தும், நீர் என்னை பாவி சொன்னால் தேவன் நம்மையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்ற முடியும் என்று சத்தியத்தின்படி நான் சொல்றேன். நான் யோசிச்சேன், இவனை கவனிங்க, காலம் முழுவதும் நம்முடைய சரித்திர விளம்பருக்கும் வரைக்கும், நம்முடைய ஆற்றல் இருக்கும் வரைக்கும், இந்த உலகத்துக்காய் உழைத்து 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 வீட்டில் கண்ணை மூடுறதுல என்னப்பா இருக்கு, அதுல என்ன மேன்மை இருக்கு? வந்தோம் வாழ்ந்தோம் செத்து போறோம் போறது, வாழ்வின் மேன்மை என்ன? வாழ்வின் மேன்மை என்ன? வாழ்வின் மேன்மை என்ன? தன்னை படைத்த தேவனை, தன்னை உருவாக்கின தேவனுடைய கரத்திலே தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து அந்த தேவனுடைய விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அல்லவோ மேன்மையான வாழ்வு? தன்னை ரட்சித்த தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வதல்லவோ மேன்மையான வாழ்வு? இவைகளை சிந்திக்கிறோம் ஐயா, இவைகளை யோசிக்கிறோம் ஐயா. பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்களை நாம் வீட்டில் வைத்திருக்கிறோம் இல்லை, தூக்கி வீசுகிறோம். அது மாத்திரமில்லை, நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பயன்படுது. ஹலோ, நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பயன்படுது. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு பாத்திரமும் வித்தியாசமான விதத்திலே வீட்டு எஜமானுக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதை போலவே சபையிலே ஒவ்வொருவரும் வித்தியாசமான பாத்திரங்களாக இருக்கிறார். ஆண்டவர் தன் விருப்பத்தின்படி ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார், பாவிக்கிறார். எவரை எங்கெங்க எப்படி என்னென்ன விதமாக ஆண்டவர் வீட்டு எஜமான் சபையின் தலைவர் ஆண்டவர் இயேசு எவரை எப்படியாக எந்த பாத்திரத்தை எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, அவர் விரும்புகிறபடியே ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துகிறார். ஒழிய நாம் நம் விருப்பத்துக்கு இயங்கிடுவதாக இருக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டிலே இருக்கிற பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் அந்தந்த பாத்திரத்தை அந்தந்த இடத்துல வைப்போம் தெரியுமா? கிச்சனுக்குள்ள சமைக்கிற சட்டியை கொண்டு போய் பெட்ரூமுக்கு வைப்போமா? நமக்கு அந்த அறிவு இருக்குது. எந்த பாத்திரத்தை வீட்டில எங்கெங்க வைக்கணும் என்ற அறிவு நமக்கு இருக்குது. நம்ம வீடுகளில நம்ம பாத்திரங்கள் எங்கெங்க வைக்கணும் என்ற அறிவு நமக்கு இருக்குமா இருந்தால், ஐயா சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னுடைய வீடாகிய சபையிலே எந்தெந்த பாத்திரத்தை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி பயன்படுத்தணும் என்பது அவருக்கு ஒரு திட்டம் இருக்காதா, நோக்கம் இருக்காதா? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நல்ல குயவனாக இருக்கிறார். எந்த பாத்திரத்தை எங்க வைக்கணும், எவரை எப்படி பாதிக்கணும், அது நம்முடைய சொந்த புத்தியிலிருந்து வரக்கூடாது. தேவனுடைய பலத்தில் மாத்திரம் சபையிலே நடத்தப்படுவது. எனக்கு திறமை இருக்கின்றபடியால விடுந்தா நான் செய்யணும்னு சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட எவரையும் ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். முதலாவது ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடு, தேவ கரத்திலே ஒப்புக்கொடு. இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன், இதோ என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக்கொடுக்கிறேன். உன் சித்தம் என்ன, என்ன எங்க வைக்க விரும்புற, என்ன என்ன செய்ய விரும்புற, என்ன எப்படியா பாவிக்க விரும்புற, உன் சித்தம் வாப்பா, என்னை பயன்படுத்துங்க, என்னை பாவிங்க, என் நாட்களை நான் வீணாக்க மாட்டேன், என் காலங்கள் குறுகி இருக்குது, கர்த்தாவே என்னை பயன்படுத்தும், என்னை பாவியும் என்று நாம் கதறும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இது காலம், இது நேரம் நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய காலம். தேவனுக்கு பயனுள்ள பாத்திரங்கள் தேவன். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் ஏதோ ஒன்றுக்கு பிரயோஜனமாகவே. எனக்கு அருமானவர்களே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களாக நாம் ஒவ்வொருவரும் சபையின் தலைவரை ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமானவளாக இருக்கு. ஆண்டவர் தான் வரும். இப்ப நான் செய்தியின் முடிவுக்குள்ள வரப்போறேன். இப்ப படிங்க அடுத்த வசனத்தை.
ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நச்சிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான
திருப்பப்படி.
ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன்
பரிசுத்தமாக்கப்பட்டதும்
எஜமானுக்கு
உபயோகமானதும்
எந்த நச்சிரியைக்கும்
ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். It is an honorable vessel in the hand of the Lord. இது எப்படி இருப்பார்? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், உபயோகமான பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், உபயோகமான பாத்திரம். இது எப்படிப்பட்ட பாத்திரம்? இதுதான் கனத்துக்குரிய பாத்திரம். எப்படிப்பட்ட பாத்திரம்? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், உபயோகமான பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இது எஜமான கரத்திலே கனத்துக்குரிய பாத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். சரி, இப்ப நான் செய்தி முடிவுக்குள்ளவாறு என்ன கவனிங்க, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிற பாத்திரங்களே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆனா இந்த ஆண்டவர் இந்த பாத்திரங்களை பயன்படுத்துறது வேண்டுமாக இருந்தால் இந்த பாத்திரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எஜமா ஆண்டவர் பாத்திரத்தை பயன்படுத்தப்படுமாக இருந்தால், நம்மை பயன்படுத்தப்படுமாக இருந்தால், முதலாவது இந்த பாத்திரம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். நான் சொல்றேன் கேளுங்க, அசுத்தமான பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். ஐ ஸ்பீக் த ட்ரூத், ஐ சே இட் அகைன், அசுத்தமான ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? இந்த அவங்களா தீக்க தரிசனம் சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் தீக்க தரிசனம் எல்லாம் சொல்றாங்களே, ஆனா அப்படி இருக்கா இப்படி இருக்கா, ஆனா தீக்க தரிசனம் எல்லாம் சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியத்தை நான் ஆட் பண்ண கவனிங்க, சொல்லப்படுறது நல்லா கவனிங்க. வேதத்தை படித்து உணர்வுகளை நான் சொல்றதை கவனிங்க, சபை, தேவனுடைய சபை தீர்க்க தரிசனத்தில் கட்டப்பட்டது அல்ல. ஆண்டவருடைய சபை சத்தியத்தில் கட்டப்படணும். அதை சொன்ன விளையாடு, சபை சத்தியத்தில் கட்டப்படணும். ஆனா தீர்க்க தரிசனங்கள் வேண்டும், எதற்கு தெரியுமோ? சத்தியத்தின் அடிப்படையில் சபை கட்டப்படுவது. இன்னும் சொல்லட்டுமோ, சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களை அது தேவ வசனம் தான் புறம் போட்டு பார்க்க, சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். சொல்லப்படுற தீர்க்க தரிசனங்கள் அது எந்த பெரிய தீர்க்க தரிசி சொன்னாலும் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் சரிதானா, அது சரிதானா, அது சரிதானா, இது தேவனிடத்திலிருந்து வந்ததா ஆனா என்பதை எங்கே வைத்து நாம் பார்க்க போறோம்? தேவனுடைய வஸ்திரத்தின் அடிப்படையில கம்பியா பண்ணி பார்த்து அது தீர்க்க தரிசனமா இல்லையா என்பதை நாம் உறுதிப்படுத்த போறோம். ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளது. My Bible says, தீர்க்க தரிசனமும் குறைவுள்ளது, ஆனால் தேவனுடைய வசனமோ குறைவில்லாதது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆகவே 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 சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற கர்த்தருடைய சபையானது சத்தியத்திலே கட்டப்பட வேண்டும், வசனத்திலே கட்டப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர்களுக்கு என்ன சொல்லப்பட தெரியுமோ? தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டது, சீசைகள் தொகை பெருகிட்டது. ஐயா, சபையிலே சீசைகள் தொகை பெருக வேண்டுமாக இருந்தால், சபையிலே சீசைகள் தொகை பெருக வேண்டுமாக இருந்தால், சத்தியம் 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 சத்தியமாக பதிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பாத்திரங்கள் பரிசுத்தமாக இருக்க, இந்த வெசல் நம்முடைய பாத்திரம் நாம் பரிசுத்தமாக இருக்க தேவை தேவனுடைய வசனம். இயேசு என்ன சொன்னா தெரியுமா? உம்முடைய வசனத்தினாலே இவர்களை சுத்தமாக்கும். ஏனென்றால் உம்முடைய வசனமே சத்தியம். எப்படி? உம்முடைய வசனத்தினாலே இவர்களை சுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆகவே இந்த பாத்திரம் சுத்தமாக, நாம் ஒவ்வொருவரும் சுத்தமாக பரிசுத்தமாக ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாக மாற நாம் என்ன செய்யப்படணுமாம்? சுத்தமாகணும். நாம் ஒருவரும் சொல்ல முடியாது, நான் சுத்தமாகிட்டேன். யாரும் சொல்ல முடியும்? இஸ்ரேலிபோடி, நான் சுத்தமாகிட்டேன். அப்புறம் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்க போயிடல. ஏன் தெரியுமா? அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ளதும் அங்கே பிரவேசிக்கிறது இல்லை. ஆகவே எஜமான் பாவிக்க வேண்டுமாக இருந்தால், தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால், நாம் எப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருக்கணுமா? பரிசுத்த பாத்திரங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தில் ஐயா, நீ அழைக்கப்பட்டிருக்கலாம், நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், வரங்கள் உனக்குள்ளே கிரியை செய்யலாம். நான் அதை பற்றி நான் சொல்லல. நீ ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம், பல ஊழியங்களை பார்த்திருக்கலாம், பல ஊழியர்களை சந்தித்திருக்கலாம், அதை குறித்து நான் சொல்லவில்லை. ஆனால் நான் சொன்னது என்னவென்றால், சத்தியத்தின்படி தேவாதி தேவன் தேவாதி தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டுமா இருந்தால், என்னை பயன்படுத்த வேண்டுமா இருந்தால், நம்முடைய பாத்திரம் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக பரிசுத்தமாக இருந்தே ஆகணும். There is no compromise to the word of God. அசுத்தமான ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. It is impossible, sir. ஆகவேதான் தோழா, நான் சொல்றதை கேள் கேளு கேளு கேளு. என்ன தெரியுமோ? பரிசுத்த பாத்திரம் தேவனுடைய கரத்திலே பயங்கரமான பாத்திரம் என்று யோன் முர்ரே மச்சியம் என்கின்ற ஒரு தேவ மனிதர் சொன்னார். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் பரிசுத்த பாத்திரம். ஏன் தெரியுமோ? நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன், பரிசுத்தம் பரிசுத்தம். நான் வாழ்கிற உலகம் பாவ உலகம், உண்மைதான். ஐயோ பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த நாட்டில் பரிசுத்தமாக வாழலுமோ? இந்த ஐரோப்பாவில் சுத்தமாக வாழ முடியுமோ? சரி, அது பைபிள்ல இருக்குது. சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமோ? சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமோ? என்ன சொல்றாங்க தெரியுமோ? இந்த பைபிள்ல இருக்கிற வழி எல்லாம் வாழ இயலாது. நான் சொல்றேன், இது சத்துருடைய சதி என்று சொல்றேன். இதை சிலர் இப்படியே சொல்லி 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 பாவத்தை வட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். பாவத்துக்கு தலைவன, பாவம் வாசப்படியில காத்திருக்கு, உள்ள பிரச்சனை, உலகத்தின் அதிபதி அவர்களை ஆள்றார். பட் தே பிலீவ் இன் காட். பாபிலோன் பாவம் பெருகின்ற தேசம், பாவத்துக்கு இலக்கணம் வகுத்த தேசம் பாபிலோன். இந்த பாபிலோனதான் தானியேலும் 3 நண்பர்களும் தேவாதி தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். எகிப்து, எகிப்து என்றாலே அடல்ட்ரி சொல்றார். அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த தேசத்துல ஒரு வாலிபன், அழகான வாலிபன், பரிசுத்தமாக சொல்ல முடியுமா இந்த தேசத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு சொல்லி? ஏன் தெரியுமா? அசுத்தத்தில் வாழுவதற்கு நாம் பயன்படுத்துகிற வார்த்தை இது ஒரு பிசாசின் தந்திரம். ஐ டெல் யூ பீப்புள், இலங்கைக்கு ஒரு ஆண்டவர் அல்ல, இந்தியாவுக்கு ஒரு ஆண்டவர் அல்ல, யூரோப்புக்கு ஒரு ஆண்டவர் அல்ல, எங்கும் ஒரே தேவன், எங்கும் ஒரே சத்தியம், தேவன் தேவனாக போயிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இந்தியாவில் ஒரு மாதிரியும் யூரோப்பில் ஒரு மாதிரியும் இல்லவே இல்லை, ஒரே வார்த்தை, ஒரே தேவன். ஆகவே எனக்கு அருமையா தேவ ஜனமே, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை தான் தேவன் பயன்படுத்த முடியும். தம்பி, தங்கச்சி, அண்ணமாரே, அக்கமாரே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனுடைய பார்வையில சுத்தமாக இருக்குதா? ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? என்னை பார்த்தால் என்ன சொல்லுவார்? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அறியாதா? நம்முடைய அந்தரங்கங்கள் தேவன் புரியாதா? அனைத்தும் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. டியர் பீப்பிள், தேவன் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரம் பரிசுத்தமான. வெளிப்படுத்துற விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்றார் தெரியுமோ? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக பாவஜேரனு விடு செய்யட்டு, அநீதி செய்யறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் 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 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியை கேட்ட பலர் என்னோட கூட வருது. என்ன கருமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து பாவ உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக திகழ்ற இயேசுவை பின்பற்ற நாம் அவரை போல தூய்மையாக நம்ம வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய கரத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாக நாம் மாறும். நம்பர் 2, முதலாவது தேவன் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரம் அது பரிசுத்த பாத்திரமாக இருக்க. நம்பர் 2, இரண்டாவது என்ன தெரியுமோ? உபயோகமான பாத்திரம். யாருக்கு? எஜமான சப போதகருக்கு அல்ல, தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாக. தேவனுடைய வேலையை, ராஜாதி ராஜாவுடைய வேலையை, தேவனுடைய வீட்டில் தேவனுடைய வேலையை, உபயோகமான பாத்திரமாக இருக்கணுமே, ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாக இருக்கணுமே. நீ கொஞ்சம் முன்னே யோசித்து பார், நீ ஒரு உபயோகமான பாத்திரம் தானே? ஐயா, உன்னை ரட்சித்த ஆண்டவருக்கு நீ உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்கிறாய். தேவனுடைய பயன்படுத்துகிறார், ஆண்டவர் பாவிக்கிறாரா? நீ தேவாதி தேவனுக்கு உபயோகமான ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பயன்படுத்துறாரா, பாவிக்கிறாரா, தேவனோடு பேசுறாரா, தேவனு நடத்துறாரா? அந்த அனுபவம் உண்டா? சரிதான் பாஸ்டர், அது சரி. இன்னும் ஒரு வருஷம் போட்டு, அது எனக்கு தெரியும், அது கொஞ்ச நாள் போட்டு, அது நான் இன்னும் சரிப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்குது எனக்கு தெரியும், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரிப்படுத்திட்டு பிறகு அந்த 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 அப்படி அந்த அம்மைக்கு நான் வாரேன். இப்படி எல்லாம் சொல்லி 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 நம்மையே நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளோம். காலம் போய்கிட்டே இருக்கு, ஆண்டவரும் கொடுத்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கு.
உபயோகமாக இருக்கு, ஆண்டவருடைய வேலைக்கு, எஜமானுடைய காரியத்துக்கு ஏற்றவளாக இருக்கும். நீ நானும் ஆண்டவருடைய வீட்டிலே, தேவனுடைய படியிலே, மகாராஜாவின் ராஜ்யத்திலே உபயோகமானவளாக இருக்கிறோமா? உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு பிசாசு இந்த உலகத்திலே எத்தனை பேரை உபயோகப்படுத்துறான், பாவிக்கிறான் தெரியுமா? நான் கண்ணால பார்க்கிறோம் அகோர காட்சிகள், அசுத்த காட்சிகள், எங்கு பார்த்தாலும் அசுத்தமாக இருக்கு, அகோர காட்சிகள். இன்றைய வாலிப சமுதாயத்தை கெடுக்கிறானே பிசாசு, அழிக்கிறானே பிசாசு, திருடுகிறானே பிசாசு. ஜனங்களை பிசாசு உபயோகப்படுத்துறான். அதை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நீயும் நானும் ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கணும். என்ன விதத்தில் நீ ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கிறேன் சிந்தித்து பாரு. டைரக்டாக நான் கேட்கிறேன், நீ ஆண்டவருக்கு ஒரு உபயோகமான பாத்திரம் தானே, சிந்தித்து பாரு. ஐயோ பாச, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஏசப்பா ஸ்தோத்திரம், பாட்டு பாடுறேன், ஆராதிக்கிற போயிரு என்று நீ சொல்லுவாயா இருந்தால் இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். ஏன் தெரியுமோ, இந்த வசனங்களே நம்மை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்குமா? இந்த வசனங்களே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளே கடைசி நாளிலே நியாயம் தீர்க்குமா? நாம் ஆகவே என் வசனத்துக்கு நடுங்கருமனே நான் நோக்கி பார்ப்பேன் என்றார். கடைசியாக பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், உபயோகமான பாத்திரம். அடுத்து என்ன பாத்திரம் தெரியுமோ, அது எவர் ரெடி, எப்போது ஆயத்தமாக. ஆண்டவர் எப்ப எதை சொன்னாலும் எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எதை சொன்னாலும் எஸ் லார்ட், ரெடி. ஆண்டவரே உம்முடைய வேலை செய்ய நான் எப்போது ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்ல முடியும்? எனக்குள்ள இருக்கிற பிக்கரை சொல்லணுமா? சபையிலே எனக்கு தெரியும் சில பேர் அவர்கிடத்துல எந்த நேரத்தில் எதை சொன்னாலும் கத்தனோடு செய்வார் எனக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட நகர நபரிடத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை எப்ப சொன்னாலும் அவர்கள் எஸ் என்று சொல்லி போவார் எனக்கு தெரியும். அவ எனக்கு விருப்பம் இருக்கும் எப்போதும் இரவு போகலோ அவர்களுக்கு சொல்றதுக்கு. எக்ஸாக்ட்லி லைக் தட். இதை போலவே தேவாதி தேவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் குறித்து ஒரு பிக்சருக்கு தெரியுமான, இந்த நபரிடத்தில் இந்த மகனிட்ட இந்த மகளிட்ட என்னுடைய வேலையை எப்ப சொன்னாலும் எதை சொன்னாலும் அவன் செய்வான் செய்வான் என்கின்ற ஒரு கான்பிடன்ஸ், ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை தேவாதி தேவனத்தில் நம்மை என்னையும் முன்னையும் குறித்து தேவனத்தில் உண்டோ? நாளைக்கு பாப்போம், நாளைக்கு போறேன், பிறகு பார்ப்போம். குளிருது, வெயிலா இருக்குது, தூரமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, நெருக்கமா இருக்குது. அப்படியெல்லாம் திங்க் பண்றவர்கள் ஆயத்தமான பாத்திரம். ஆண்டவர் பணிக்கு தேவனுடைய ஆட்சி எவ்வாறு எந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரலாம். யாரை பெற்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலம் கொஞ்சம், நேரம் கொஞ்சம். ஆகவே உன்னை உணர்ந்து பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்து சிந்திக்கிறது நல்லது, ஆனா என்ன அடிப்படையில் சிந்திக்கிறோம் அது முக்கியம். ஆகவே தோழ, உன்னை உணர்ந்துகோ, உன் நிலைமையை உணர்ந்துகோ, நீ இருக்க நிலைமையை உணர்ந்துகோ. நீ தேவனுடைய கரத்திலே பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறாய், பரிசுத்தமான பாத்திரமாக இருக்கிறாய், உபயோகமான பாத்திரமாக இருக்கிறாய், ஆயத்தமான பாத்திரமா இருக்க. தட் இஸ் அ ஹானரபிள் ரெஸ் அது ஒரு கணத்துக்குரிய பார். எதகருமான தேவட ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்துல ஒரு பயனுள்ள பாத்திரமாக, ஒரு யூஸ்ஃபுல் வெஸ்ஸலாக இருக்கு. ஆண்டவரே இதோ அடியேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பாவிங்க, உன் சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் ஒவ்வொருவரும் சொல்லுவோமாக இருந்தார். ஓஹோ ஓஹோன்னு சொல்லி தேவடைய ராஜ்யம் வளரும், 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 பெருகும், பெருகும். யார் அதை தடுக்க முடியும்? எந்த பிசாசு தடுக்க முடியும்? எந்த பிசா தடுக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை? உலகத்தில் இருக்கணும் பார்க்க நாமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இவ்வளவு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தை கண்டிருந்தா எப்படி இருக்கு? என்ன சிந்தையோடு இருக்கு? நம்முடைய மோட்டிவேஷன் என்ன? நம்முடைய கோல் என்ன? நம்முடைய லக்கு என்ன? பட்டாய் கோகிட்டு நீயே வாழ்வாய், உடைய நோக்கம் பெற்று எதை தேடுகிறாய்? வெகுதிய பொறுப்பும் என்ன தேவச்சரமே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக, ஒரு ஒரு யூஸ்ஃபுல் விசலாக மாற கத்தர் நம்மை பயன்படுத்த. ஒரு காலத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு கவனிங்க, உலகத்தின் பார்வையிலே நீ பயனற்றவன் போல காணப்படலாம். உலகத்தின் பார்வையிலே நீ பயனற்றவன் போல காணப்படலாம். இட் இஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீ பயனற்றவனாக மாறிவிட்டார். தேவனுடைய பார்வையிலே பயனில்லாதவனாக மாறிவிட்டார். வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யோசித்துப்பா, யோசித்துப்பா, யோசித்து. This is the time to do something for the Lord who loves you. எல்லா அன்புக்கு வந்து ஆண்டவருக்கென்று பயன்படுகிற சிறப்பான காலம். நீயும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவருடைய கரத்தில் மாறுபடும். ஆண்டவர் இயேசுவோட அன்போடு அழைக்கிறார். உன் வாழ்க்கையை வீணாக்காத, உன் காலத்தை வீணாக்காத, உன் திறமைகளை வீணாக்காத, உன் தாளந்துகளை வீணாக்காத, உன்னுடைய ஆற்றல் அறிவை வீணாக்காதேங்க. உடகமான தேவோடைய மகிமைக்காய் பயன்படுத்தி ராஜாதி ராஜாவின் கரத்தில் ஒரு பயனுள்ள பாத்திரமாக நீ மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். அர்ப்பணி ஒப்புக்கொடு. தேவன் ஒரு நல்ல குயவன் என்பதை மறந்துடாத. கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டார். நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்த்து நாம் மண்டாட போறோம். இன்றைக்கு நாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் அறிவார். நாம் இருக்கிற வண்ணமாக ஆண்டவரிடத்திலே போவோம். ஆண்டவரே, என் காலங்கள் எவ்வளவுத்தையும் நான் வீணாக்கிட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் எத்தனையோ நான் வீணாக்கிட்டேன். தெய்வமே, இந்த பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்து இந்த பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்து அவைகளையே செய்து என் காலங்களை நான் போக்கிட்டேனப்பா. உமக்கு முன்பாக நான் எப்படி நிற்க போறேன்? தெய்வமே, என்னை ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்று. என்னையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்று. ஒரு யூஸ்ஃபுல் வெசலாக மாற்றுங்க ஆண்டவரே.